தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எம்பி உங்களை நம்ம பாட்காஸ்டுக்கு வரவேற்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தலைப்பும் இந்தியா சைனா பத்தினது தான். பட் நமக்கு முன்னாடி என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதை நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலா யூஸ் பண்ணி சைனாவை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க டாபிக் உள்ள போலாம். இந்தியாக்கும் சைனாக்கும் இப்ப என்னதான் பிரச்சனை, கால்வான் வேலியில அப்படி என்னதான் நடக்குது, இது நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எல்லா மீடியாவும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. ஆனா இது புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதை பல வருஷமா சைனா இந்த இன்ட்ரூஷன்ஸை நம்ம கிட்ட பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா நம்மளும் ஆக்டிவா எப்ப பேசுறோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை மீடியால பேசும்போது இதை பத்தி பேசுறோம், அதுக்கப்புறம் இதை கம்ப்ளீட்டாவே மறந்துடுறோம். இன்னைக்கு இருக்க பிரச்சனையில நமக்கு முன்னாடி இருக்கிறதா நினைக்கிற மூணு ஆப்ஷன்ஸ் என்னன்னா, ஒன்னு போருக்கு போகணும், ரெண்டாவது பாய்காட் சைனான்னு பயங்கரமா கத்தணும், ஆனா இதே இது ஒன் பிளஸ் சேல் வந்ததுன்னா இதெல்லாம் மறந்துட்டு ஒன் பிளஸ் ப்ராடக்ட் வாங்கணும், மூணாவது பேச்சுவார்த்தை நடத்தணும். இன்னைக்கு இருக்க சினாரியோல இதெல்லாம் ஒத்து வருமா பாப்போம் வாங்க. இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும் போதுலாம் இந்தியா என்ன பண்றாங்கன்னா, சமாதானம் அதாவது நெகோசியேஷன் மட்டும்தான் டூலா எடுத்துட்டு முன்னாடி போறாங்க. இது சைனாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. மிலிட்டரியை பொறுத்த மட்டும் ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, அதாவது சலாமி ஸ்லைசிங்னு சொல்லிட்டு. இது என்னன்னா, நான் ரெண்டு ஸ்டெப் முன்னாடி வருவேன், நீ நெகோசியேட் பண்ணனா நான் ஒரு ஸ்டெப் பின்னாடி போவேன், என்னோட லாபம் நான் வந்த ஒரு ஸ்டெப். ஸோ இந்த மாதிரி பண்ணி பண்ணியே சைனா நம்மளோட டெரிட்டரியில நிறைய இடத்த இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இந்தியா சைனாவை ஃபேஸ் பண்ணணும்னா அசர்ட்டிவா மட்டும் இருக்கக்கூடாது, அக்ரெசிவாவும் இருக்கணும். எங்க பார்வையில இதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்றத பத்தி தான் இந்த பாட்காஸ்ட். ஒரு விஷயம், நம்ம யூனிலேட்ரலா இந்தியா தனியா எப்படி இதை ஹேண்டில் பண்ணும், ரெண்டாவது மல்டிலேட்ரலா மிச்ச கண்ட்ரிஸோட சேர்ந்து நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணும், அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மூணு ரொம்பவே அக்ரெசிவான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். முதல் ஆப்ஷன் என்னன்னா ஒன் சைனா பாலிசி. ஒன் சைனா பாலிசினா என்னன்னா, தாய்வானுக்கும் சைனாக்கும் பிரச்சனை வரும்போது சைனா ரொம்ப கிளியரா ஒரு விஷயத்த சொல்றாங்க, தாய்வானோட கவர்மெண்ட்டை யாரும் ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது, சைனான்றது ஒண்ணுதான், இதை யாரெல்லாம் ஏத்துக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் எங்களோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றதா இந்த ஒன் சைனா பாலிசி. லேட்டர் பார்ட் இது என்ன ஆகுதுன்னா, தாய்வான் மட்டும் இல்லாம டிபெட், ஜிங்ஸியாங், ஹாங்காங் போன்ற எல்லாத்தையும் ஒன்னா ஒன் சைனா பாலிசி கீழே கொண்டு வராங்க சைனா. 1949ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வாலண்டியரா சைனா கிட்ட போயிட்டு நாங்க ஒன் சைனா பாலிசியை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு சைனா காட்டுற விசுவாசம் என்னன்னா, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பாகிஸ்தானோடது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ரொம்பவே பாரபட்சமா நடந்துகிட்டதும் தான். இந்தியா இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஒன் சைனா பாலிசியை ரொம்பவே ஸ்ட்ராங்கா ரிவ்யூ பண்ணணும்ன்றதான் முக்கியமான பாயிண்ட். 2014ல மோடி ரொம்பவே அசர்ட்டிவா தான் தன்னோட கவர்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு. அதாவது தன்னோட ஸ்வேரிங் இன் ஜெர்மனிக்கு திபெட், தாய்வான் ரெண்டுமே இன்வைட் பண்றாரு. இது சைனாக்கு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம சுஷ்மா ஸ்வராஜ் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது தன்னோட கவுண்டர் பார்ட்டான சைனாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரை மீட் பண்ணும்போது ரொம்ப கிளியரா ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க. என்னன்னா, நாங்க ஒன் சைனா பாலிசியை ஃபாலோ பண்ணணும்னா நீங்க ஒன் இண்டியா பாலிசியை ஃபாலோ பண்ணணும், பாகிஸ்தானுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணக்கூடாதுன்றாங்க. பட் இதை சைனா ஃபாலோ பண்ணல, அதுக்கு நம்மளும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல, அதை அப்படியே விட்டுட்டோம். இந்தியா சைனாக்கு நடுவில் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்தியா எடுக்கிற முதல் முக்கியமான டூல் என்னன்னா, அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதா தான் இருக்கும். உதாரணத்துக்கு யூஹான் ஸ்பிரிட்டா இருக்கட்டும், மகாபலிபுரம் சமிட்டா இருக்கட்டும், இல்லை அகமதாபாத் சமிட்டா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ஒரு நல்ல ஸ்பிரிட்ல தான் பண்ணோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு கிடைச்சது என்னது, டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப், கல்வான் வேலி ஸ்டாண்ட் ஆஃப், ஆர்டிகல் 317 நம்ம ஒரு இன்டர்னலான ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது இதை சைனா வந்து யுஎன் வரை எஸ்கலேட் பண்ணுது. இது சரியா? இந்தியாவோட பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட் சி டுமாரோ, நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்னு இருக்கிறது. ஆனா இன்னைக்கு இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணலன்னா நம்ம நாளைக்கு இதை விட ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும். ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு தமிழ் பழமொழி என்னன்னா, முள்ள முள்ளால தான் எடுக்கணும்னு. நம்ம கண்டிப்பா அதை தான் இங்க யூஸ் பண்ணணும். நம்ம ஸ்டாண்டு ஒன் சைனா பாலிசியில என்னன்றத திரும்ப இந்த கவர்மெண்ட் ரிவ்யூ பண்ணணுன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். இந்தியா சைனாவோட ஒன் சைனா பாலிசியில சின்ன சின்ன டென்ஸை ஏற்படுத்தணும். முக்கியமா ஒரு இன்சிடென்ட்டை கோட் பண்ணணும்னு நினைச்சேன். தாய்வானோட பிரசிடென்டோட ஸ்வேரிங் இன் செர்மனிக்கு அவங்க இந்தியாவை இன்வைட் பண்றாங்க. அதுல நம்மளோட பிஜேபியோட எம்பி மீனாட்சி லேக்கி மற்றும் இன்னொரு எம்பி விர்ச்சுவலா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இது சைனாவை ரொம்பவே கடுப்பாக்குது. இந்தியா டிபெட்டோட நிலைப்பாட்டை கொஞ்சம் மாத்தித்தான் ஆகணும். நம்ம தலைலாமாவுக்கு வந்து டிபெட்ல முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்படணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ஓக்கலாவும் அதை கன்வே பண்ணணும். அது மட்டும் இல்லாம தாய்வானோட ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அது ட்ரேடா இருக்கட்டும், பொலிட்டிக்கலா இருக்கட்டும், இல்ல ஸ்ட்ராட்டஜிக்கலா இருக்கட்டும், இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். டபிள்யூஹெச்ஓட எக்ஸிகூட்டிவ் சேர் கவுன்சில்ல இப்ப இந்தியா தான் ஹெட். தாய்வானை வந்து எப்படியாவது பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்ல கொண்டு வரணும் நிறைய கண்ட்ரிஸ் துடிக்கிறாங்க. சோ அதுக்கான இனிஷியேஷன் யாவது இந்தியா எடுக்கணும். இது சைனாக்கு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தும். இதுவரையும் இந்தியா எப்பவுமே ஒரு நியூட்ரலான ஸ்டாண்டு தான் எடுத்திருக்கு. எந்த கண்ட்ரிக்கும் சப்போர்ட் பண்ணாம நாங்க நடுநிலை ஆனங்கன்னு காட்டிட்டு இருக்கோம். அதே மாதிரி எந்த கண்ட்ரியோட இன்டர்னல் அஃபேர்ஸ்லயும் நம்ம இன்வால்வ் ஆக மாட்டோம் அப்படின்றதையும் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்டா எடுத்துப்போம். பட் இதெல்லாம் இனிமேட்டு ஒத்து வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கஷ்டம். சோ இதுல எல்லாத்துலயுமே நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான அப்ரோச் எடுக்கணும். முக்கியமா சொல்லணும்னா ஹாங்காங்ல நடக்கிற டெமோக்ராட்டிக் ப்ரொடெஸ்டுக்கு இந்தியா ஃபேவரபிளா வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். சோ இதுவும் சைனாக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும்ன்றதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்தியா எப்பவுமே ஒரு டிஃபென்சிவான ஸ்டாண்ட் மட்டும்தான் எடுக்கும், அஃபென்சிவான ஸ்டாண்ட் எப்பவுமே எடுக்காது. அதாவது நம்ம போய் அடுத்தவங்களை அட்டாக் பண்றது. பட் இந்த சமயத்துல அதை ரிவ்யூ பண்ணி தான் ஆகணும். முக்கியமா சொல்லணும்னா நம்ம கிட்ட இருக்க ஒரு பெரிய துருப்புச்சிட்டு மலாக்கா ஸ்ட்ரீக். மலாக்கா ஸ்ட்ரீக்ன்றது மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியாக்கு நடுவில் இருக்கிற ஒரு நேரோவான பாத்வே. சைனாவோட 80% ஆன ஃபியூவலா இருக்கட்டும் இல்ல எனர்ஜியா இருக்கட்டும் இந்த வழியை தான் போயாகணும். இது இந்தியன் ஓஷன்ல இருக்கு. உலகத்துக்கே தெரியும் இந்தியா இந்தியன் ஓஷன்ல எவ்வளவு ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு. சோ நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம இந்த மலாக்கா ஸ்ட்ரைட்ல கை வச்சுதான் ஆகணும். அது சைனாக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் நம்ம நேவியில ரொம்பவே ஸ்ட்ராங். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நம்ம இப்ப 3வது நேவல் கமாண்ட் ஸ்டேஷனை அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல பில்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரியே சபாங் போர்ட்டா இருக்கட்டும், வியட்நாம் போர்ட்டா இருக்கட்டும், இங்க எல்லாத்துலயுமே நம்ம ஒரு நேவல் கமாண்ட் ஸ்டேஷன் பில்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது எல்லாமே சைனாக்கு ஒரு மிகப்பெரிய செக் பாயிண்ட்ஸ் தான். சரி, நம்ம இதெல்லாம் பண்றோமே சைனா சும்மா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. அதனாலதான் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ஸ் மூலமா நிறைய போர்ட்ஸை சைனா கையகப்படுத்திருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா பாகிஸ்தான்ல இருக்க கவுடார் போர்ட்டா இருக்கட்டும், இல்ல ஸ்ரீலங்கால இருக்க ஹம்பந்தோட்டா போர்ட்டா இருக்கட்டும், இல்ல பங்களாதேஷ்ல இருக்க சிட்டகாங் போர்ட்டா இருக்கட்டும், இல்ல மியான்மர்ல இருக்க போர்ட்டா இருக்கட்டும், நம்மள சுத்தி நேவல் ஸ்பாட்ஸ் வச்சிருக்காங்க. இதுதான் இந்தியா ஸ்ட்ரிங் ஆஃப் பர்ல்ஸ் சொல்றாங்க. இதை இந்தியா மட்டுமே கவுண்டர் பண்ண முடியாது. இந்தியாவுக்கு மல்டிலேட்டரலா நிறைய கண்ட்ரிஸோட சேர்ந்துதான் இதை அட்டாக் பண்ண முடியும். 3வது முக்கியமான விஷயம் என்னன்னா மல்டிலேட்ரல் கோஆபரேஷன். அதாவது மிச்ச கண்ட்ரிஸோட சேர்ந்து நம்ம சைனாவை எதிர்கொள்ளணும். இப்போ சவுத் சைனா சீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் சைனா மேல அதிருப்தியோட இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா வியட்நாம், மலேசியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், சவுத் கொரியா, தாய்வான், புரூனே, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருக்காங்க. சோ இவங்களோட இந்தியா கை கோர்க்கணும், ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். இது நம்மளுக்கு பெரிய பலமா இருக்கும், சைனாவுக்கு ரொம்ப பெரிய பலவீனமா இருக்கும். அவங்களோட போக்கஸ் சவுத் சைனா சைட்ல இருக்கிறதுக்கும் இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டா. சரி, இது முன்னாடி மல்டிலேட்டரல் அலையன்ஸ் ஏதாவது ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, 2007ல குவாட்னு ஒரு மல்டிலேட்டரல் அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதாவது குவாட்ரிலேட்டரல் செக்யூரிட்டி டயலாக். இந்தியா, யூஎஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா, இது எல்லாமே சைனாக்கு அகேன்ஸ்டா ஃபார்ம் பண்றதா இந்த குவாட். இந்த குவாட் ஆரம்பிச்ச காலத்துல சைனா பயங்கரமா ஆஸ்திரேலியாவை த்ரெட்டன் பண்றாங்க, ஆஸ்திரேலியா வித்ட்ரா பண்றாங்க. 10 வருஷமா அவங்க இந்த குவாட்குள்ள வரல. ஆனா 2017ல ஆஸ்திரேலியா வாலண்டியராகவே இந்த குவாட்குள்ள வராங்க. இப்போ குவாட் 2.0 ஃபுளோட் பண்ணிருக்காங்க. இதுல சவுத் கொரியா, நியூசிலாந்து, வியட்நாம் இது எல்லாமே ஜாயின் பண்ணி இன்னும் குவாட ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. 2018ல ஜெயின் ஒரு மல்டிலேட்டரல் அலையன்ஸும் ஆரம்பிக்கப்படுது. அதாவது யூஎஸ், இந்தியா அண்ட் ஜப்பான், இந்த 3 கண்ட்ரிஸும் சேர்ந்து சைனாவுக்கு எதிராக, அதாவது அவங்களோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்க்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட அலையன்ஸ் தான் இந்த ஜெய். பேசிக்கலா பாத்தீங்கன்னா யூஎஸ், ஜப்பான் இவங்க ரெண்டு பேருமே பினான்சியலா ஸ்ட்ராங். ஸோ இவங்களை யூஸ் பண்ணி இண்டோ பசிபிக் ரீஜன்ல இருக்க கண்ட்ரீஸ்ல நம்ம ஆல்டர்னேட்டிவ் ட்ரேட் ஆப்ஷன் கொண்டு வரதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த ஜெய். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த G7 எவ்வளவு ஸ்ட்ராங்கான மல்டிலேட்டரல் அலையன்ஸ் சொல்லிட்டு. அங்க இருக்க யூஎஸ், யூகே இந்த ரெண்டு கண்ட்ரிஸும் இந்த G7ல இருந்து இந்த G10 மாத்தணும் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்காங்க. அதுல இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா இந்த 3 எக்கானமிஸையும் ஆட் பண்ணி இந்த G10 மாத்தணும்னு ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு. சோ இதுவுமே சைனாக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இருக்கும். ஏன்னா டாப் எக்கானமிஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அகேன்ஸ்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போறாங்கன்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. இதுல நம்ம ஆக்டிவா இன்வால்வ் ஆகும். பல மல்டிலேட்டரல் அலையன்ஸ் இருக்கு, ஆம்பிஷன்ஸும் ரொம்ப பெருசா இருக்கு, பட் ஆக்ஷன்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ இதெல்லாம் ப்ராப்பரா நடக்கணும்னா ஒரு பெரிய கண்ட்ரி எல்லாத்தையும் கைட் பண்ணி கொண்டு போகணும். அது யாரா இருக்க போறாங்கன்னு தெரியல, பட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்து இந்த மல்டிலேட்டரல் அலையன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா செயல்பட்டதுன்னா சைனாக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. கன்க்ளூசிவான சில ஸ்டேட்மெண்ட்ஸ். சைனாவை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், நீ என் ஃப்ரெண்ட் இல்லைன்னா என்னோட எனிமி, அவ்வளவுதான். இந்தியாவுக்கு அப்படி கிடையாது. நம்ம ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்டாண்ட்லயே இருப்போம். இது எத்தனை வருஷத்துக்கு ஒத்து வரப்போகுதுன்னு தெரியல. இந்தியாவை பொறுத்த மட்டும் ரொம்பவே அக்ரெசிவா இருக்கணும், டிஃபென்சிவா மட்டும் இல்லாம அஃபென்சிவான பாலிசிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுதான் சைனாவுக்கு நம்ம கொடுக்குற பதிலடியா இருக்கும். இன்னைக்கு நான் பேசின டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கண்டென்ட் சிவியோட பாட்காஸ்ட் சேனலான டிகோட் இஷ்யூஸ் அன்ஃபோல்டரோட சேர்ந்த ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் தான். மிகப்பெரிய நன்றிகள் சிவிக்கு. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் MP. வணக்கம், வாழ்த்துக்கள்.